ஜூலியன் கரிகாலன் அவர்களின் இயக்கத்தில் சிட்னியில் முழுவதும் படம் பிடிக்கப்பட்ட ஆங்கில திரைப்படம் லவ் அண்ட் லவ் ஒன்லி. இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு படிக்க வரும் இளைஞருக்கும் உயர்கல்வியை இடையிலேயே கைவிட்டுவிட்டு வேலை பார்க்கும் ஓர் ஆஸ்திரேலிய பெண்ணிற்கும் இடையே மலரும் காதலை சித்தரித்திருக்கும் திரைப்படம் லவ் அண்ட் லவ் ஒன்லி. இத்திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார். மேலும் உள்ளூர் கலைஞர்களின் நடிப்பில் உருவாகியுள்ளது லவ் அண்ட் லவ் ஒன்லி. முதலில் இத்திரைப்படத்தின் இயக்குநரிடம் இத்திரைப்பட அனுபவங்களை அறிந்து கொள்வோம். தமிழரான நீங்கள் முதலாவதாக ஆங்கில படம் எடுக்க வேண்டும் என்று எப்படி தோன்றியது?
தமிழ் கதைகள் மற்றும் தமிழ் கலைஞர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வைக்காமல் வேறு மொழி பேசுபவர்களுக்கும் உலக அரங்கிலும் அந்த கலாச்சாரத்தை கொஞ்சமாவது கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்ததால், ஆங்கிலம் பல நாடுகளில் பேசப்படும் மொழி என்பதாலும் அதில் எடுக்க வேண்டும் என்று ஒரு 10-15 ஆண்டுகளாகவே சிந்தித்துக் கொண்டிருந்தேன்.
உங்களுடைய படக்குழு பற்றி சொல்லுங்களேன்.
படக்குழு மிகப்பெரிய குழு அல்ல, நாங்கள் 10 பேருக்கு மேலே கொண்ட குழு அல்ல இது. அந்த 10-ல் 6 பேர் என் குடும்பமே, என் மனைவி, என் குழந்தைகள், என் தாய், என் தங்கை எல்லோரும் இருந்தார்கள். அது போக டியோன் வில்டன், அவர் ஆஸ்திரேலிய சினிமாட்டோகிராஃபர், அவர் ஒளிப்பதிவு செய்தார். ஜான்டி என்று ஒரு சிறுவன் ஒலி சவுண்ட் ரெக்கார்டிங் செய்ய வைத்திருந்தேன். 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஒன்று என் தங்கை, இன்னொன்று பிரதீப் மாதுரி என்று ஒருவர். மேக்கப் ஆர்டிஸ்ட் காலையில் வந்து மேக்கப் போட்டுவிட்டு அவர் சென்று விடுவார். அவ்வளவுதான் எங்கள் குழு.
இதில் நடித்த நடிகர் நடிகைகள் பற்றி சொல்லுங்கள்.
ரோஹித் காலியா, ரோஹித் அந்த கிறிஸ் என்ற அந்த கதாபாத்திரம் செய்திருந்தார். அவர் பஞ்சாபை சேர்ந்த இந்தியர், இங்கே இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். ஆனால் ஹிந்தி நடிகர் அனுபம் கேர் அவர்களின் திரைக்கல்லூரியில் நடிப்பு பயின்றவர். அவர் இன்டர்நெட்ல அட்வர்டைஸ் பண்ணியிருந்த போது அவரும் அப்ளை செய்திருந்தார். அதிலிருந்து வந்தவர் அவர். அந்த பெண் தமிழ் சினிமாவில் துணை நடிகை என்று சொல்வோம், நடிகை அல்ல, மற்றவர் நடித்துக் கொண்டிருக்கும் போது பின்னால் வந்து போகும் ஒரு சின்ன வேலை துணை நடிகைகள் என்று, அப்படி இருந்தவர் அவர். நான் பல நடிகைகளை பார்த்தேன். எனக்கு ஏதோ ஒன்று நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த போது இந்த பெண்ணின் புகைப்படம் எனக்கு கிடைத்தது. ஸோ துணை நடிகையாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னை நடிகையாக்குகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை, ஜார்ஜி அந்த பெண் நடித்திருக்கிறார். மற்றவர்கள் என் நண்பர்கள். நண்பர்கள் இன் சென்ஸ் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமால ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ், பட் திரைப்படத்தில் நடித்ததில்லை. அப்பா வேடம் போட்டிருப்பவர், மராத்தியில் ஒரு 3-4 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். இங்கே நாடகங்களில் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார். தாய் வேடம் போன்றவரும் அப்படிதான், நாடகங்களில், பெங்காலி நாடகங்களில் நடிப்பவர் அவர். தெருக்கூத்துக்களில் நடிப்பவர் ஒருவர் அவரும் இருக்கிறார். இலங்கையை சேர்ந்தவர் ஒருவர், ரேண்டன் மனோஜ்குமார் என்று, அவர் மதுரையில் எனக்கு நண்பர், இங்கேயும் நண்பர். பல ஆண்டுகளாக நடிக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் இருந்தது. சென்னையில் சென்று முயற்சிகள் எல்லாம் செய்திருக்கிறார் அவர். சோ அவரும் இதில் இணைந்தார்.
இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை இந்த திரைப்படத்திற்கு, அவருடைய பின்னணி இசை, ஒரு பாடல் இசையமைத்திருக்கிறார் இல்லையா, அவரை நீங்கள் இந்த படத்திற்கு அமர்த்திய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
அவரை அமர்த்திய அனுபவம் என்பது, நான் அவரை படத்தை எடுத்து முடித்த பின்புதான் அவரை சென்று சந்தித்தேன். அவரது இசை இந்த படத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை நான் எழுதும் போதே இருந்தது. பட் அவரை நேரில் அணுக முடியும், என்னால் அணுக முடியும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை எல்லாம் எனக்கு அப்போது இல்லை. முடித்துவிட்டு பார்க்கலாம், அணுகும் அளவிற்கு இருந்தால் அப்போது முயற்சி செய்யலாம் என்று காத்திருந்தேன். படத்தை முடித்துவிட்டு பார்த்தேன், அணுகி பார்க்கலாமே என்று தோன்றியது. அதே நேரத்தில் யூடியூபில் அவர் வேறொரு திரைப்படத்திற்கான இசை வெளியீட்டு விழாவில் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார், நான் இருக்கிறேன், இளைஞர்கள் என்னை நம்பி வாருங்கள் என்று. அந்த ஒரு வார்த்தை போதுமானதாகப்பட்டது. உடனே நான் இந்தியாவுக்கு கிளம்பி சென்று விட்டேன். ஓகே, போய் ஒரு முயற்சி செய்து பார்ப்போம், முடியவில்லை என்றால் அவரை நேரில் சந்தித்த ஒரு அனுபவமாவது இருக்கட்டும் என்று 3 நாளைக்கு மட்டும் இந்தியா செல்வோம் என்று சென்று அவரை அணுகினேன். அவர் கதையை கேட்டார், பார்த்தார், பிடித்திருந்தது, உடனே ஒப்புக்கொண்டார். என்னுடைய பொருளாதார நிலைக்கு அவருடைய வழக்கமான சம்பளத்தை என்னால் கொடுக்க முடியாது என்பது தெரிந்தும் அவர் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடித்திருக்கிறது, நான் செய்து தருகிறேன் என்று செய்தார்.
லவ் அண்ட் லவ் ஒன்லி ஒரு காதல் திரைப்படம் இல்லையா? இந்த திரைப்படத்தில் உள்ள பலம், அதேவேளை இயக்குநராக நீங்கள் இந்த திரைப்படத்தில் உள்ள பலவீனமாக நீங்கள் பார்ப்பதையும் சொல்லுங்களேன்.
இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் என்று நான் கருதுவது திரைக்கதை, கதை திரைக்கதை. அந்த ஸ்கிரீன் பிளே ஒரு 2 ஆண்டுகள் நான் எழுதினேன். முழு நேர வேலைக்கு சென்ற பின் கிடைக்கும் நேரத்தில் 2 ஆண்டுகள் 18 டிராஃப்ட்ஸ் போட்டு அது சரியாக வருகிறதா, அதன் நுணுக்கங்கள் எல்லாம் தெளிவாக புரியும் அளவிற்கு இருக்கிறதா என்பதை பார்த்து, நம் இந்திய இலங்கை ஆடியன்ஸ்க்கு மட்டுமில்லை ஹாலிவுட் ஆடியன்ஸ்க்கும் புரிகிறதா என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக, ஹாலிவுட்டில் இதை தொழிலாக செய்யும் ரைட்டர்ஸிடம் கொடுத்து விமர்சிக்க பெற்று அவர்களுக்கும் புரிகிறது என்று தெளிவாக தெரிந்த பின் தான் திரைப்படத்தை துவங்கினேன். ஆக திரைக்கதை மிகப்பெரிய பலம். இரண்டாவதாக முக்கியம் என்று நான் கருதுவது பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதில் பல புதிய நடிகர்கள், அந்த நடிகை துணை நடிகை என்று வேறு கூறினேன் அல்லவா, இப்படி இருக்கிறார்கள் என்பதை நானே பல வேலைகளை செய்தேன். இந்த திரைப்படத்தில் எடிட்டிங், ஷூட்டிங் ஸ்பாட்டிலும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்று தனியாக நான் வைத்துக் கொள்ளவில்லை, காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் வைத்துக் கொள்ளவில்லை, எல்லாவற்றையும் நானே கவனித்தேன். ஆக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்களது நடிப்பை சரியாக கவனிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். எனவே 3 மாதங்களுக்கு முன்பதாகவே ரிஹர்சல்ஸ் துவங்கிவிட்டேன். எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே முழு படத்தையும் ரிஹர்ஸ் செய்வோம், சீன் பை சீன் ரிஹர்ஸ் செய்து 2-3 முறை முழு திரைப்படத்தையும் அவர்கள் நடித்து முடித்து விட்டார்கள், தெளிவாக செய்வார்கள் என்று தெரிந்த பின் தான் கேமரா முன் அவர்களை கொண்டு சென்றேன். அந்த ரிஹர்சல்ஸையுமே சின்ன ஹோம் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி அவங்கள உட்கார வச்சது போட்டு காட்டி, இது சரியில்லை, இதை மாற்றணும், எப்படி செய்யணும் என்பதெல்லாம் தெளிவாக தெரிந்து, ஷூட்டிங் வரும்போது அவங்களுக்கு இந்த சீன் அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து நடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு அவங்க அந்த கேரக்டராகவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்த பிறகு தான் போகணும். அதனால தான் இப்போ ஆடியன்ஸ் கூட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொல்லும்போது அதில் ஒரு குறை இருப்பதாக தெரியவில்லை என்று அவர்கள் வாயில் வருகிறது. அது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது, அது ஒரு பலம். மற்றபடி லொக்கேஷன்ஸ் வைஸ் எல்லாமே மோஸ்ட்லி இன்டோர். ஆஸ்திரேலியாவில் எடுத்தாலும் அந்த கதைக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும் என்று வைத்திருந்தோம். அதில் ஒரு கடை என்று வைத்தவுடன் எந்த கடைக்கு செல்லலாம் என்றால் உதயா. உதயா இங்கே இருப்பதில் மிகப்பெரிய கடையாக அது அமைந்தது. ஆக அது இட் பிகேம் எ கிராண்ட் லொக்கேஷன். அவங்க பேக்கிங் ரூம் மட்டுமே மற்ற கடைகள் அளவுக்கு பெரியதாக இருந்தது, வெறும் பேக்கிங் ரூம். ஸோ எங்களால் கேமராவை எங்கே வேணாலும் வைத்து சுற்றி சுற்றி எடுக்கலாம் என்ற ஒரு வசதி அங்கே இருந்தது. அதை டியான் வில்டன் அழகாக செய்திருந்தார். ஒரே இடம் என்றாலும் அதை ஒரே மாதிரி காட்டாமல் பல கோணங்களை அதில் காட்டியிருந்தார். மற்றபடி வீடுகள் என்றெல்லாம் வைத்திருந்தோம். பெண்டில் ஹில், சுங்கா பி, ரூப்ஸ் கிராசிங், பாராமெட்டா நிறைய கவர் செய்திருந்தோம். ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு திரை எக்ஸ்பீரியன்ஸ் என்று பார்ப்பவர்கள் இந்த திரைப்படத்துக்கு வரட்டும் என்று நான் அவர்களிடம் சொன்னேன். அதை இந்த திரைப்படம் சரியாக செய்திருக்கிறது என்ற திருப்தி எனக்கு இப்போது இருக்கிறது. த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், தில் ஹாவ் அ குட் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அ ஹாப்பி எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பல மடங்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்திருப்பது இசைஞானி அவர்களின் இசை. திரைக்கதைக்கு ஏற்ற போல் இசையமைத்திருக்கிறார் அவர். அதில் சில இடங்களில் சப்டெக்ஸ்ட் என்று வைத்திருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய பலம் இந்த திரைக்கதையில். அதை புரிபவர்களுக்கு, அதை ஆழமாக புரிந்து கொள்ள முடிபவர்களுக்கு அது இன்னும் ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும். அந்த இசை அதை இன்னும் மேன்மேலும் கொண்டு சென்றிருக்கிறது. அதை புரியாதவர்களுக்கும் இனிமையாக இருக்கும் வகையில் அந்த இசை அமைந்திருக்கிறது. ஆக நான் பயந்து கொண்டிருந்தேன் இந்த சப்டெக்ஸ் புரியாதவர்கள் அந்த சீனில் என்ன போர் அடித்து விடுமோ என்றெல்லாம். அப்படி ஆகாமல் அந்த இசையை அவர் அங்கே கொண்டு வந்து ஒரு இனிமையான சீனாக அதை மாற்றி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இதெல்லாம் என் படத்தின் பலம் என்று நான் கருதுகிறேன். பலவீனங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் நான் பலவீனமாக எதையும் பார்க்கவில்லை. பட் வர்த்தக ரீதியாக பலவீனம் என்று அவர்கள் கருதக்கூடும் என்று பார்ப்பது எல்லோரும் புது நடிகர்கள் என்பது, அது நான் கொஞ்சம் பயந்து கொண்டிருந்த விஷயம்தான். எடுக்கும் சமயத்தில் அந்த எல்லோரும் புதியவர்கள் என்ற அந்த நிலையை மாற்றி ஒரு மிகப்பெரிய பலமாக அதில் இசைஞானி உள்ளே நுழைந்தது அந்த பலவீனத்தை சரி செய்து விட்டது என்று நான் கருதுகிறேன்.
லவ் அண்ட் லவ் ஓன்லி இந்த திரைப்படம் இதுவரை எங்கெல்லாம் திரையிட்டிருக்கிறீர்கள்? அதேவேளை ஆஸ்திரேலிய மக்கள் எப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுங்கள்.
இந்த திரைப்படத்தை முதல் முறையாக சான் ஹோசே யுஎஸ்ஏ வில், சான் பிரான்சிஸ்கோ குளோபல் மூவி ஃபெஸ்டிவல் என்ற திரைப்பட விழாவில் திரையிட்டேன் ஒரே ஒரு முறை. அதன் பின் சென்ற வாரம் இங்கு சிட்னியில் ஐஃபிஃபா என்ற திரைப்பட விழாவில் திரையிட்டோம். ஆக இந்த 2 முறை தான் திரையிடப்பட்டுள்ளது இதுவரை. மக்களுக்காக திரையிடப்படுவது என்பது பிப்ரவரி மாதம் முதல் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் திரையரங்குகளில் அதை கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதேவேளை உலகம் முழுவதும் ஆன்லைன் ரிலீஸ் ஒன்று செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆவல், இசைஞானி அவர்களுடைய ஆவலும். அதுதான் நாங்கள் சேர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திரைப்படத்தை பற்றிய மற்ற தகவல்கள், ட்ரெய்லர்ஸ், வீடியோஸ், இசைஞானி எவ்வாறு இதற்கு இசை அமைத்தார் என்ற சில மேக்கிங் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் உள்ளது. அந்த இணையதளத்தில் ஃபேஸ்புக்கில் லவ் அன் லவ் ஒன்லி டாட் மூவி என்ற அந்த ஃபேஸ்புக் பேஜில் அனைத்து விஷயங்களும் உள்ளது. நடிகர்களை பற்றி, க்ரூ பற்றி எல்லாமே அதில் இருக்கிறது. தயவு செய்து அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று.
சென்ற வெள்ளிக்கிழமை பேங்க்ஸ்டவுனில் ஐ ஃபிஃபா திரைப்பட விழாவில் லவ் அண்ட் லவ் ஒன்லி திரைப்படம் திரையிடப்பட்டது. 2 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த முழு நீள திரைப்படத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் எமக்கும் கிடைத்தது. கிட்டத்தட்ட 100 பேர் அன்று இந்த திரைப்படத்தை கண்டு களித்தனர். அவர்களில் சிலரின் கருத்துக்கள்.
என்னுடைய பேர் மேத்யூ ரத்தனம். இப்போதான் நான் ஜூலியன் கரிகாலனுடைய லவ் அண்ட் லவ் ஒன்லி படம் பார்த்துட்டு வந்தேங்க. இட்ஸ் ரியலி ரியலி அமேசிங் ஒர்க். ஒரு ஒரு டீட்டெயிலாக எடுத்திருக்காரு இந்த படத்தை. அது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் அவ்வளோ நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஆஸ்திரேலியன் கேர்லும் ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக அதை எடுத்திருக்கிறாரு.
Yeah, so I absolutely loved the movie. I think it's a journey for almost all cultures. It was interesting that it's sort of Indian based, but it's the journey that we all go. I loved the direction. I think he's a great director. I even got lost in terms of the music, but the movie was excellent. I could not fault it.
Vanakkam, ennudaiya per Manoharan. லவ் அண்ட் லவ் ஒன்லி முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் வந்து இங்கிலீஷ்லேயே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். அவர் ஒரு இந்திய தமிழர், மிகவும் அற்புதமாக நல்லொரு ஸ்கிரிப்டை செய்திருக்கார். சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்லொரு மூவியை. இன்றைக்கு சிட்னியில் எத்தனையோ படங்கள் வெளிவந்துருக்கு, அதில் இந்த படமும் ஒரு அற்புதமான படமாக வெளிவந்திருக்கு. இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணுற பொழுது எல்லாரும் போய் பார்க்கணும் என்று வேண்டிக்
கொள்கிறேன். So I just watched the movie Love and Love Only that was done by Julian. I think it was a really good effort by Julian, and it's the first kind of movie that I've seen like this, which is an Indian movie done in Australia in English. It was, I think, a really good effort. The movie was pretty engaging in different ways. So there was a lot going on. There was a little bit of comedy here and there. I felt like there was a lot of sentimental dialogues that were going on. Especially the heroine, I think she's done a really good job in acting. I think overall I kind of enjoyed the movie.